ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கிக். அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி சைவ சித்தாந்த சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது சிவஞான சித்தியார். தலைப்பு சூத்திரம் 2, திகரணம் 2. வழங்குபவர் திரு கோமதி நாயகம் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
அடுத்த பாடலிலே மனமது நினைய வாக்கு வழுத்த மந்திரங்கள் சொல்ல இனமலர் கையில் கொண்டு இங்கு இச்சித்த தெய்வம் போற்றி சினமுதல் அகற்றி வாழும் செயல் அறமானால் யாக்கும் முனம் ஒரு தெய்வம் எங்கும் சேர்க்கு முன் நிலையாமன்றே. மனத்தால் இணைந்து வாக்கால் மந்திரங்கள் சொல்லி மலர்களை கொண்டு அர்ச்சித்து சினமுதலிய குற்றங்களை எல்லாம் அகற்றி வழிபாடு செய்தல் முதல் நிலை. இங்க வந்து சிவபூஜையை சொல்லல, முனமுறு தெய்வம்னா பொதுவான வழிபாடு. அது எந்த தெய்வமானாலும் இருக்கலாம், அது இந்திர தெய்வமா இருக்கலாம், மற்ற சமயங்களாக கூட இருக்கலாம், எதுவானாலும் இருக்கலாம். எந்த ஒரு ஏதோ ஒரு தெய்வம், யாரை நம்ம தெய்வம் நினைச்சுக்கிறோம். சிலர் பஞ்சபூத தெய்வம் நினைப்பாங்க, சிலர் சூரியன தெய்வம் நினைப்பாங்க, வேறு சமயத்தவர்கள் இருக்கிறார்கள். யாரை அவர்கள் தெய்வமாக கொண்டு வழிபடுறாங்களோ அந்த நிலை மனம் வாக்கு காயத்தால செய்யப்படக்கூடிய அந்த நிலை. அந்த செயலை ஏற்றுக்கொண்டு பயன் கொடுக்கிறவர் யார் தான்? சிவபெருமான் தான். அந்த செயலையும் ஏற்றுக்கொண்டு அது எப்படி அந்த யாரையோ தெய்வத்தை வணங்கினா அது எப்படி சிவபெருமான் அருள் செய்வார் என்றால் அதுக்கு பதில் அடுத்த பாடல்ல, இங்கு நாம் சிலருக்கு பூசை ஏற்றினால் அவர்களோ வந்து அங்கு வான் தருவர் அன்றே. அத்தெய்வம் அத்தனைக்கான் எங்கும் வாழ் தெய்வம் எல்லாம் இறைவன் ஆணையினால் நிற்பது இங்கு நாம் செய்யும் செய்திக்கு ஆணை வைப்பால் அளிப்பான். இப்ப நம்ம கோபூஜை பண்றோம், மூத்தோர்களை வணங்குறோம், பெரியவர்களை வணங்குறோம், இந்த பசுவை உடனே பலனை கொடுத்து விடும். அந்த கோபூஜை செய்த பலனை இறைவன் தான் அருளை செய்வார். குருநாதன் நினைத்து வழிபாடு பண்றோம், காலையில தீட்சை பெற்ற அடியார்கள் அனுஷ்டானம் பண்ணும்போது குரு தனக்கு தீட்சை கொடுத்த குருவை மனமாற பிரார்த்திக்கிறோம், குருநாதருக்கு அது தெரிந்து விடுமா? நம்மளை இப்படி வணங்குகிறான், அந்த இந்த நேரத்தில் வணங்குறான், அவனுக்கு அருள் செய்யணும் என்று தெரிந்துவிடும். அந்த இடத்துல யார் அருள் செய்கிறார்? சிவம்தான் வந்து அருள் செய்கிறது. நம்ம செய்கிற அடியார் பக்தி, நம்ம செய்கிற குரு பக்தி அனைத்தையும் அளந்து அருள் செய்பவர் இறைவன் தான். அதுபோல யாருக்கு என்ன பூஜை செய்தால் அங்கு அருள் செய்யக்கூடியது யார் தான்? சிவம்தான். அதான் சார், அவர்களோ வந்து அங்கு வான் தருவர். இங்கு நாம் சிலருக்கு பூஜை ஏற்றினால் பித்ரு வழிபாடு பண்றோம், பித்ரு வழிபாடுலையும் வந்து இந்த பித்ருக்களே வந்து பலன் தர முடியுமா? நேரடியாக அவர்களுக்கு அந்த ஆற்றல் உண்டா? இந்த பித்ருக்களின் வாயிலாக பலனை தருவது யார் தான்? சுவாமி சிவபெருமான் தான். அதுபோல அங்கு அன்றையில் அத்தெய்வம் அத்தனைக்கான் அங்கு நம்ம தெய்வமாக காணக்கூடிய சிவபெருமான் தான். எங்கும் வாழ் தெய்வமெல்லாம் இறைவன் அணையினால் நிற்பது யாரா இருந்தாலும் சரி, எங்கும் வாழ் தெய்வம் தென்னாருடைய சிவன் தான் எந்நாட்டவர்க்கு இறைவனாக இருக்கிறார். பாரத தேசத்தில் வழிபட்டாலும் சரி, மாதம் செய்ய தென்சி வழிபட்டால் யார் எங்க வழிபட்டாலும் அவர்களுக்கு அருள் செய்வது யார் தான்? இறைவன் தான், சிவபெருமான் தான். என்ன வேறுபாடு அப்படின்னா, சிவத்தை சிவமாக வழிபட்டோமையானால் முழுமையாக அவருடைய பேரொருளை பெற முடியும். மற்ற தெய்வங்களின் வாயிலாக அருள் செய்யும் போது அந்த தெய்வத்தின் நிலையில இருந்துதான் அவர் அருள் செய்வார். இப்போ மாலையனாதி தேவர்களை வழிபடுறோம் அப்படின்னா அவங்களுடைய நிலையில நின்று அந்த அளவுல தான் அருள் செய்வார். அவங்க டிரான்ஸ்ஃபார்மர் மாதிரி, அந்த டிரான்ஸ்ஃபார்மர் எவ்வளவு கரண்ட் அதை பிடிக்குமோ அந்த அவ்வளவுதான் கரண்ட் வரும். பரமசிவனா வந்து அருள் பண்ண முடியாது. இப்ப அந்த நிலையில தான் அந்த அருள் இருக்கும். அப்ப அந்தந்த உயிரோட பக்குவத்துக்கு தகுந்த மாதிரி அறுவகை சமயங்கள் உருவாகியது. அந்தந்த நிலையில் உள்ளவங்களுக்கு அவங்களுக்கு அருள் செய்தார். சித்தாந்த செய்தவர்களுக்கு தான் முழுமையான பேரருள். எங்கும் வாழ் தெய்வம் எல்லாம் இறைவன் ஆணையினால் நிற்பது அங்கு நாம் செய்யும் செய்துக்கு ஆணை வைப்பால் அளிப்பான். நம்ம செய்யக்கூடிய அந்த பூஜைக்கெல்லாம் அவர் தான் அருள் செய்வார். எந்த தெய்வத்தை வழிபட்டாலும் காண்பவன் சிவனேயானால், எல்லா தெய்வத்திட்டையும் சிவத்தை தான் பார்க்கிறோம். அப்படி அது உண்மையானால் அவனடிக்கு அன்பு செய்கி மாண்பரம், அதுதான் மான். சிவபெருமானோட திருவடிக்கு அடிமையாகி அவருக்கு அன்பு செய்வதுதானே அறிவுடைமைக்கு பொருந்தும். அறன் தன் பாதம் மறந்து செய் அறங்களெல்லாம் வீண் செயல். வீண் செயல், இறைவன் சொன்ன விதி அறம், விருப்பு ஒன்று இல்லான் பூண்டனன் வேண்டல் செய்யும் பூசனை புரிந்து கொள்ளே. சிவருமானுடைய திருவடியை மறந்து எந்த அறத்தை செய்தாலும் அது வீண் செயல்னு சொல்றார். அது வீணாகி விடும்னா என்ன, அதை அனுபவித்து கழித்து விடுவோம். இங்கதான் நம்ம பசுபுண்ணியம் சிவபுண்ணியம் என்று ரெண்டு பார்ப்போம். பசுபுண்ணியத்துக்கும் சிவபுண்ணியத்துக்கும் என்ன வித்தியாசம்? இப்போ ஒருத்தர் பசியோட வாரார், அவருக்கு சாப்பாடு, ஒரு வறியவர் அவருக்கு சாப்பாடு போட்டு அவர் பசி ஆர்த்திடும், அவர் பசியை நீங்கி வாழ்த்திட்டு போறார். இது ஒரு பசு என்பதுக்காக நம்ம ஒரு 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 உயிர் கஷ்டப்படுதுன்னு கொடுத்தோம், இது வந்து பசு புண்ணியம். சிவபுண்ணியம்னா என்னவென்றால் அந்த உயிரிடத்தில் இருக்கக்கூடிய சிவத்தை உணர்ந்து அமுதளித்தல். அதனால மாயேஸ்வர பூஜை செய்கிறோம், மண்ணில் பிறந்தார் பெரும்பை. இதே ஒரு சிவனடியார்களுக்கு நம்ம அமுது படைக்கின்றோம் என்றால் அந்த இடத்துல சிவனடியாரத்து சோர்மா நீக்கமர நிறைந்திருப்பார். அவர் உணவு உண்ணும்போது சுவாமியும் உணவு, அவரோட சேர்ந்த உணவு உண்ணுகிறார். அந்த உணவு இறைவனுக்கு கொடுத்த உணவாக ஆகிவிடுகிறது. அப்ப அது சிவபுண்ணியம். சிவபூஜை செய்கிறோம், சிவபுண்ணியம். ஒரு கும்பாபிஷேக திருப்பணி பண்றோம், சிவபுண்ணியம். குருநாதருக்கு தொண்டு பண்றோம், சிவபுண்ணியம். அடியார்களுக்கு தொண்டு பண்றோம், சிவபுண்ணியம். நந்தவனத்தை அமைக்கிறோம், திருக்கோயிலுக்காக நந்தவனம் அமைக்கிறோம், சிவபுண்ணியம். உலகார்ப்பணி செய்கிறோம், சிவபுண்ணியம். கோயிலுக்காக குளம் வெட்டுறோம், சிவபுண்ணியம். அர்ச்சகர்களுக்கு, ஆலய சிவாச்சாரியர்கள், ஓதாபுத்திகளுக்கு உதவி செய்கிறோம், சிவபுண்ணியம். இந்த புண்ணியத்தை அனுபவிக்கணும், நம்ம எங்கே போய் தான் அனுபவிக்கணும்? கைலாயத்தில் தான் அனுபவிக்க முடியும். சிவபுண்ணியம் அனுபவித்து கழிக்கக்கூடியது அல்ல. இப்போ இந்த பசு புண்ணியம், ஒருத்தருக்கு பசிச்சார், ஒருத்தருக்கு சோறு போட்டோம்லையே, அந்த புண்ணியத்தை நம்ம சொர்க்கத்தில் போய் அனுபவித்து தீர்த்து விடுவோம். அது வினையை அனுபவித்து கழிக்கக்கூடியது. சிவபுண்ணியம் அனுபவித்து கொண்டே இருப்பது, ஃபிக்ஸட் டெபாசிட் மாதிரி, அது ரெக்கரிங் இன்ட்ரெஸ்ட் வந்து கொண்டே இருக்கும். வட்டி ஒரு முறை நமச்சிவாயன்னு சொல்லிட்டோம்னா அது வந்து பல பிறவிகளுக்கு தொடர்ந்து வந்து பலன் கொடுத்துட்டே இருக்கும், அனுபவித்து கழிக்க முடியாது. ஒரு வாட்டி நமச்சிவாயம் சொன்னோம், அந்த நமச்சிவாயத்தோட பலனை இந்த ஆரம்பிச்சிட்டோம், அடுத்த நொடி அடுத்த பிறவிகளும் அப்படி இல்லை. ஒரு முறை சொன்ன அந்த மந்திரம் அடுத்து எடுக்கக்கூடிய எல்லா பிறவிகளுக்கும் துணையாகும், அந்த பலனை கொடுத்துக்கொண்டே இருக்கும். கடைசியில் முக்தியிலே சென்று சேர்த்து விட்டோம். விண்ணுற அடுக்கின் விறகின் செவ்வழல் உண்ணிய புயலவை ஒன்றுமில்லையாம், பண்ணிய உலகில் பயின்ற பாவத்தை நனின்றது நமச்சிவாயம். மலை அளவுக்கு விறகு அடிக்கிருக்காங்க, நமச்சிவாய என்ற ஒரு மந்திரம் உள்ள போயிருச்சு அப்படின்னா அத்தனை வினையும் அந்த விறகை போல அடிக்கிறது, அந்த பாவம் அத்தனை அழிந்து போய்விடும். அதுதான் சிவபுண்ணியத்தினுடைய சிறம். இதுதான் மாணிக்கவாச சுவாமிகள் அறம்பாவம் என்னும் அருங்கயிற்றால் கட்டி புறந்தோர் பொறுத்தெங்கும் புழுவழுக்கு முடி. திருவாசகத்துல சிவபுராணத்துல இந்த புழுவழுக்குடி, இந்த உடம்பு நமக்கு எப்படி வந்ததுன்னா அறம்பாவத்தை கட்டி இருந்ததுனால, பசுபுண்ணியம் பசுபாவத்தோடு இருந்ததுனால. இந்த ரெண்டுக்கும் அப்பாற்பட்டு சிவபுண்ணியத்துக்கு போக வேண்டும். ஏன்னா பசுபுண்ணியம் பண்ணா இந்திரலோக வாழ்வு, இந்திரலோக வாழ்வுங்கிறது இந்த உடலோட கருவிகளோடு சேர்ந்து அனுபவிக்கக்கூடிய இன்பம் தான், கருவிகளோடு சேர்ந்து அனுபவிக்கக்கூடிய இன்பம் தான் இந்திரலோக வாழ்வு. நம்ம செய்த பசுபுண்ணியத்துக்கான நல்ல சாப்பாடு, தேவலோக அறம்பேர்கள் இருப்பாங்க, நல்ல அரண்மனை இருக்கும், நல்ல மாளிகைகளாக இருக்கும், ஆனந்தமாக இருக்கும் சொர்க்கத்தில். அது முடிச்சதுக்கு அப்புறம் மறுபடியும் பிறப்புக்கு வந்தாங்க, தீந்து போயிடும். அதுபோல் நரக செய்த பாவத்துக்கு நரகத்தில் 5000 வருஷமோ 10000 வருஷமோ அதுக்கப்புறம் அடுத்த பிறப்பு எடுக்கும். ஸோ இவை எல்லாமே அனுபவித்து தீரக்கூடிய பசுபுண்ணியம். அது நல்ல அன்பர்களையாக வச்சுக்கணும். பசுபுண்ணியம் சிவபுண்ணியம் அனுபவித்து தீரக்கூடிய அனுபவித்துக் கொண்டே இருப்பது, தொன்று தொட்டு விருட்சமாக வளர்ந்து வளர்ந்து பயனளித்துக் கொண்டே இருக்கும். அதனாலதான் அவனடிக்கு அன்பு செய்கை மாண்பு அறம், அறன் தன் பாதம் மறந்து செய் அறங்கள் எல்லாம் வீண் செய்யல்னு சொல்றார். சிவருமா பதிபுண்ணியம் இல்லாம, சிவபுண்ணியம் இல்லாம வேற எந்த புண்ணியத்தை செய்தாலும் அதை அனுபவித்து கழித்து விடுவோம், அது வீணாகிவிடும், அது பலன் தராது. இந்த பிறவி என்ற இந்த நோயிலிருந்து விடுபடணும்னா நம்ம சிவபுண்ணியம் தான் செஞ்சாகணும், அதுதான் செஞ்சாகணும். இறைவன் சொன்ன விதி அறம், அவர் சொன்ன விதி சிவாயத சிவாகமங்கள், அதுதான் அறம். அந்த அறத்தின்படி நம்ம சிவபுண்ணியம் செய்ய வேண்டும். விருப்பு ஒன்று இல்லான் பூண்டனன், விருப்பே இல்லாத இறைவன் ஒரு விருப்பத்தை பூண்டார். என்னன்னா இந்த உயிர்கள் உயிர்விடைய வேண்டும் என்ற அந்த கருணை தான் அவருடைய விருப்பம். அவரோட திருவடிக்கு பூசனை செய்வதுதான் உண்மையான பூசனை என்று அருள் செய்கின்றார். அடுத்த பாடலிலே, தாவர சங்கமங்கள் என்று இரண்டு உருவில் நின்று மாபெரன் பூசை கொண்டு மண்ணுயிர்க்கு அருளை வைப்பன். நீ பரந்தன்னை நெஞ்சில் நினைவையே நிறைந்த பூசை ஆய் பரம்பொருளை நாளும் மர்ச்சினி அன்பு செய்தே. சுவாமி ரெண்டு நிலையிலே இருந்து அருள் செய்வார். தாவரம் என்றால் சிவலிங்க திருமேனி, சங்கமங்கள் என்றால் மகேஸ்வர மூர்த்தங்கள் 25, மற்றும் சிவனடியார் என்று சொல்லக்கூடிய இந்த வேடம், நம்மளாம் தாங்கி நிற்கக்கூடிய இந்த வேடம், திருநீரில் ருத்ராக்கம் நேர்த்தான் அருந்தவத்தோர்தோடு வடிகள் வேடம் என்று சொல்லுவோம். இந்த ரெண்டு உருவிலே இருந்து மாபரன் பரமேஸ்வரன் பூசையை ஏற்றுக்கொண்டு உயிர்களுக்கு அருளை வழங்குவார். நீ பரந்தன்னை நெஞ்சில் நினைவையே, சிவபெருமான நெஞ்சத்தில் நினைக்கணும், நினைத்து நிறைந்த பூசையாய் பரம்பொருளை நாளும் மர்ச்சினி அன்பு செய்த. இப்பதான் சிவபெருமான்ட்டு வரார். முதல்ல சொன்னது உலகியலாம், சுவாமியை தான் நீ வணங்கணும் அப்படின்னு. புண்ணியம் செய்வாருக்கு பூ உண்டு நீர் உண்டு. புண்ணியம் செய்து சிவபுண்ணியம் செய்தாதான் இந்த சிவபூஜை நமக்கு. பிறந்த எல்லாரும் சிவபூஜை செய்தே ஆக வேண்டும். சிவபூஜை செய்யாத பிறவி வீண் வீண் வீண். அதான் இங்க சொல்றாரு சென்ற பாடல்ல, அறன் தன் பாதம் மறந்து செய் அறங்கள் எல்லாம் வீண் செயல். விழலு கிரைத்த நீர் கட்டாந்தரையில் போய் நீர் ஊற்றுற மாதிரி, நல்ல நன்சை புன்சை நிலத்தில் விடாம நேரத்தையும் பொழுதையும் வீணாக்குற மாதிரி. சிவருமார் எடுத்து அறனிடத்து அன்பு செய்ய வேண்டும். அதுதான் இந்த பிரிவிலிருந்து நமக்கு விடுதலை அளித்து முக்தி அளிக்கும். ஆயினி பரம்பொருளை நாளும் அர்ச்சினி அன்பு செய்தே, அந்த பெருமானை நாள்தோறும் அன்பு செய்து நீ அர்ச்சித்து வழிபடு என்று கூறுகிறார். அடுத்த எடுத்துக்காட்டு ஒரு எடுத்துக்காட்டா சொல்றார். சிவபெருமானை நினைத்து செய்யக்கூடிய வழிபாட்டுக்கும் சிவபெருமானை நினைக்காமல் செய்யற வழிபாட்டுக்குள்ள வித்தியாசம். அறநடிக்கு அன்பர் செய்யும் பாவமும் அறமதாகும். பரநடிக்கு அன்பிலாதார் புண்ணியம் பாவமாகும். வரமுடை தக்கன் செய்த மாவேள்வி தீமையாகி நரரெனில் பாலன் செய்த பாதகம் நன்மையாய்த்தே. ரெண்டு விஷயத்தை சொல்றார். சிவபெருமான் திருடி மேல் அன்பு கொண்டு செய்த ஒரு திருத்தொண்டினால் ஒரு பாவச்செயல் நிகழ்ந்தாலும் அது அறமாயிடும். சிவபெருமான் மேல் அன்பு செய்யாது ஒரு புண்ணிய செயல் செய்தாலும் அது பாவமாக வாய்ப்பிடும். அது எப்படி ஆகும் அப்படின்னா, அதுக்கு ரெண்டு எடுத்துக்காட்டு சொல்ற உவமை. வரமுடை தக்கன் செய்த மாவேள்வி தீமையாகி, தக்ஷன் எப்படிப்பட்டான், பிரம்மாவுடைய மானச புத்திரன், மாலயனாதி தேவர்களும் தக்ஷனை கண்டா நட்டுவிடுவான். அவனை மிஞ்சின ஆளு பிரஜாபதி என்று அழைக்கப்பட்ட தக்ஷன். அவன் சிவபெருமானை நிந்தனை செய்து ஒரு மிகப்பெரிய வேள்வி செய்கிறான். அந்த வேள்விக்கு பிரம்மா விஷ்ணு தக்கனை எதிர்த்து நம்ம நிற்க முடியாது, போகவில்லை என்றால் சபித்து விடுவான் என்று பயந்து போனார்கள் எல்லாரும். அந்த வேள்வி என்னது, வீரபத்ர சுவாமி தோன்றி அந்த வேள்வியை அழித்து அந்த வேள்விக்கு வந்த எல்லோருக்கும் தண்டனையும் வழங்கினார். யார் யாருக்கு என்ன தண்டனை அப்படிங்கிறதையும் திருவிந்தியாளர் அற்புதமாக சொல்லியிருப்பார் மாணிக்கவாச சுவாமிகள். அப்போ அந்த வேள்வி பாமாயிட்டா, வேதத்தின் வேத நெறிப்படி செய்யப்பட்ட அந்த வேள்வி சிவருமானுக்கு கொடுக்க வேண்டிய அபிர்பாகத்தை கொடுக்காது, நிந்தனை செய்து மற்ற எல்லோரையும் முன்னிலைப்படுத்த செய்யப்பட்ட அந்த வேள்வி அறநடிக்கு அன்பிலாதாருடைய புண்ணியம் பாமாயிடுச்சு. புண்ணியம் வேள்வி செய்யறது புண்ணியம், செய்தது புண்ணியம், ஆனால் அந்த புண்ணியம் பாவமாக மாறியது. என்ன காரணம், சிவபெருமானை முன்னிலைப்படுத்தாதனால. அந்த வேள்விக்கு மாலையனாதி தேவர்களுடைய ஆதரவு இருந்தும் அது பாவமாகியது. அங்கு பங்கு பெற்ற எல்லோருக்கும் பாவம் வந்தது. தக்ஷன் வேள்வியில் போய் அந்த சோறு சாப்பிட்ட எல்லாருக்கும் சிவபெருமானை உணரமாட்டார்கள் என்ற சாபமும் கிடைத்தது. நரரனில் பாலன் செய்த பாதகம் நன்மை. இப்ப புண்ணியம் பாவமானதை பார்த்தோம், என்ன காரணத்தால சிவபெருமான் முறைப்படுத்தாது. இப்ப பாவம் புண்ணியம் ஆகிறது. யாரு எம்பெருமான், சண்டேச நாயனார். நரரனில் பாலன் செய்த வந்து மிகைசை தாதைதால் மழுவாள் துணித்த மறைச்சிறுவர். அந்த உடம்பு தன்னுடனே அரணார் மகனாராயினர் இந்தளமே அறிந்தார இரிலாதா தமக்கு அன்பு தந்தடியா செய்தவை தவமாம் என்று சாப்பிட்டு. இது உள்ளவதும் சண்டேசன் என்ன செய்தார், பசுக்களிடம் பால் வீணாகிறது என்று அந்த பாலை பிடித்து சிவபூஜை செய்கிறார், சுவாமிக்கு அபிஷேகம் பண்றார் திரு ஆப்பாடியில. இதை கேள்விப்பட்டு அவர் தந்தை வந்து பார்க்கிறார், அவர் பால் அபிஷேகம் பண்ற பார்க்கிறார். அவருக்கு உண்மை விளங்கலை. ஒரு பிரம்பு எடுத்துட்டு போறார், ஒரு வளார் எடுத்துட்டு போய் சண்டேசனார் முதுகில் வேகமாக அடிக்கிறார். அவருக்கு உணர்வே இல்லை. தத்துவங்களை கடந்து நாயனாக இருக்கிறதுனால உணர்ச்சி இல்லை, சிவபூஜையில் இருக்கிறார். கொடிய வார்த்தைகளால் சொல்லி திட்டுறார், அசையவே இல்லை. அப்போ பால் அபிஷேகம் பண்ணுறதுலே மும்முரமாக இருக்கிறார். இப்போ அபிஷேகத்துக்காக இந்த பாலை காலால் இடறி மாபாதகத்தை செய்கிறார். அது பா தட்டி விட்டுறார். அப்போ சண்டேச நாயனார் பார்க்குறார் பக்கத்தில் ஒரு சிறு குச்சி. அந்த குச்சியை அப்படி பார்த்த மாத்திரத்தில் அது மழுவாயிடுச்சு. சிவ பூஜை பண்ணுறவங்க அருவாள் வீச்சருவாள் கட்டி கத்தி கம்பெல்லாம் வச்சுக்கிட்டா பூஜை பண்ணுவாங்க. மாடு மேய்க்க போ பசுக்களை மேய்க்க போன இடத்துல பூஜை பண்ணிட்டு இருக்கிறார். அப்போ அவர்கிட்ட எப்படி மழு வந்தது? அங்கிருந்து ஒரு குச்சி எடுக்கிறார், அவருடைய சத்தியத்தினுடைய நோக்கத்தினால அது மழுவாகுது, அப்படியே வீசிடுறார். எச்சதத்தனார் காலில் கால் வெட்டுண்டு அங்கேயே துடிதுடித்து உயிர் பிரிச்சுது. சாதாரண ஒரு மனிதனை கொண்டாலே பாவம். வேதங்கள் கற்ற பிராமணனை கொண்டானே ஆனால் பிரம்மதி பாவம். அவங்க அப்பா பிராமணன், இவர் பிராமணன். அதுலேயும் வேற ஒருத்தனை கொன்றதை விட பெற்ற தகப்பனை கொள்வது அதிலும் பெரிய பாவம். பிறப்பளித்த அந்த தகப்பனை கொள்வது இவ்வளவு இவ்வளவு பாவங்களும் செய்தது. அவருக்கு என்ன கிடைத்தது? அண்டர் பிரானும் தொண்டதமக்கு அதிபனாக்கி நம்பொருட்டால் ஈண்டதாதை விளையறிந்தாய் அடுத்ததாய் உனக்கு நம்ம அப்பா நான் சிவருமானன்ட்டார். அப்போ நரனில் பாலன் செய்த பாதகம் நன்மையாய்த்தே அறநடிக்கு அன்ப செய்யும் பாவம் அறமதாகும். இப்ப திருக்கோயில நம்ம உழவார் பணி செய்யும்போது பல செடிகளை எடுப்போம், வேரோடு பிடுங்குவோம், பல பூச்சிகள் சாகும், இதெல்லாம் தான் பாவம் தான். ஆனா அந்த பாவம் சிவபெருமானை முன்னிலைப்படுத்தி செய்வதனால புண்ணியமாகி விடுகிறது. இதைத்தான் தண்டீடிகள் பெருமான் கமலாலய குளம் உழவார் பணி செய்யும் பொழுது தூர்வாரும் பொழுது சமணர்கள் வந்து சொல்லுவாங்க, இப்படிலாம் தூர்வாரியே எவ்வளவு பூச்சி புழுவெல்லாம் சாகும், அவனுக்கு இறக்கமே இல்லையா அப்படிம்பாங்க. இப்ப சிவ தர்மத்தினுடைய உண்மைத்துவம் உங்களுக்கு தெரியுமா? சிவனடியார் அந்த சிவப்பணிக்காக செய்யக்கூடிய அந்த பணியில உயிர்கள் இறக்கு உயிர் இழக்குன்னா அந்த உயிருக்கு பெரும் பேர், அது அதோட பெரிய பேர் இருக்காது. அதான் இங்க அறநடிக்கு அன்பு செய்யும் பாவம் மரமதாகும், மரநடிக்கு அன்பிலாதார் புண்ணியம் பாவமாகும். வரமுடை தக்கம் செய்த மாவேள்வி தீமையாகி நரரனில் பாலன் செய்த பாதகம் நன்மையாயிற்று. இதை ஏன் இந்த பாடல் இங்க சொல்றாருன்னா, நல்வினை தீவினைய சொல்லும் பொழுது பதிபுண்ணியம் அந்த சிவா சிவபுண்ணிய சிவ அபச்சாரத்தை சொல்லியா, எப்படி சிவபுண்ணியம் அனுபவித்து தீர்க்க இயலாதோ அனுபவித்துக் கொண்டே இருப்போமோ அதே மாதிரி சிவ அபச்சாரம், சிவ அபச்சாரம் அதே மாதிரிதான். உலகியல் அபச்சாரம் உலகில் செய்த பாவத்தை அனுபவ நரகத்துல போய் அனுபவித்து தீர்த்து விடலாம், சிவ அபச்சாரத்தை அனுபவித்துக் கொண்டே இருக்க வேண்டியதான். நரகத்தை அனுபவிக்கணும், அடுத்து பெறப்படுத்தாலும் அனுபவித்துக் கொண்டே இருக்கணும். சிவம் சம்பந்தப்பட்ட புண்ணிய பாவம் அதுக்கு அழிவில்லாம இருக்கும். பசு சம்பந்தப்பட்ட புண்ணிய பாவம் அழிந்து போகி வீணாகி விடும். அதனால நம்ம எந்த புண்ணியத்தை செய்யணுங்கிறத உணர்ந்து செயல்பட வேண்டும், அறிவார்த்து செயல்பட வேண்டும். மறைகள் ஈசன் சொல் அச்சொல் வழிவாரா உயிரை வைக்கும் சிறைகள் மாநிறயம். இட்ட பணி செய்வோர் செல்வத்தோடும் உறையும் மாபதிகள் உம்பர் உலகங்கள் யோனிக்கு எல்லாம் இறைவன் ஆணையினால் இன்ப துன்பங்கள் ஏய்வதாகும். வேதங்கள் இறைவன் அருளை செய்தார். வேதங்கள் ஒவ்வொரு சொல்லும் இறைவனுடைய சொல். அந்த வேதத்தை விட்டு அறமில்லை என்பது திருமூல தேவநாயனாருடைய வாக்கு திருமந்திரத்தில். வேதத்தை விட்டு அறமில்லை, அந்த சொல்லின் வழி வாழாத உயிர்கள் அதர்மம் செய்யும், அவர்கள் செய்த பாவத்திற்காக உரிய தண்டனையை நரகத்திலே வைத்து வழங்குவார் இறைவர். வேதங்கள் சொன்ன வழியிலே நின்று அறம் செய்தவர்கள் செல்வத்தோடு முறையும் ஆபதியங்கள் உம்பர் உலகங்கள், இந்திராதி ஸ்வர்கங்கள் இதெல்லாம் உம்பர் உலகங்கள். அவர்கள் செய்த புண்ணியத்துக்காக அங்கே சென்று புண்ணிய பலனை அனுப்பிவிப்பார்கள். பாவம் செய்தவர்கள் சிறைகள் என சிறைகள் போன்று மாநிறயமாகிய நரகத்திலே சென்று துன்பத்தை அனுபவிப்பார்கள். இந்த புண்ணிய பாவத்தில் புண்ணியம் வந்து முள் விலங்கு மாதிரி, ஒரு முள்ளால் கையை கட்டின மாதிரி முள் விலங்கு, மன்னிக்கணும் பாவம், பாவம் வந்து முள்விலங்கு, பாவம் முள்விலங்கு, புண்ணியம் வந்து பொன் விலங்கு, ரெண்டு விலங்கு தான், பசு புண்ணியம் பசு பாவம், இந்த ரெண்டும் விலங்கு தான், சிறை தான். இதைத்தான் அறம்பாவம் என்னும் அருங்கயிற்றால் கட்டி என்று மாணிக்க சுவாமிகள் அருளி செய்வார். அந்த நரகத்திலிருந்து துன்பத்தை எல்லாம் அனுபவித்து தண்டனை முடிந்து இந்த உயிர் மீண்டும் பெறப்படுதும். சொர்க்கத்தில் உள்ள சொர்க்காதி இன்பங்களை எல்லாம் அனுபவித்த பிறகு மீண்டும் எஞ்சிய யோனியை கழிப்பதற்காக இந்த உயிர் மீண்டும் பெறப்படுத்தும். அதைத்தான் இறைவன் யோனிக்கெல்லாம் இறைவன் ஆணையினால் இன்ப துன்பங்கள் ஏவதாகும். ஆணையால் அவனி மன்னன் அருமறை முறை செய்யாரை ஆணையின் தண்டம் செய்தும் அருஞ்சிறையிட்டும் வைப்பன். ஆணையின் வழி செல்வோருக்கு அரும்பதி செல்வம் நல்கி ஆணையும் வைப்பன். எங்கும் ஆணையே ஆணையே கான். அது சிவகுமாருடைய ஆணை தான். இப்போ ஒரு அரசன் தன்னுடைய தன்னுடைய அரசாட்சிக்குட்பட்ட அந்த நாட்டில் தவறு செய்தவர்களை அவர்களுக்கு உரிய தண்டத்தை செய்வான். கழுவிலை ஏற்றுவது முதலிய பல பல குற்ற பல தவறுகளை என்னென்ன தவறு செய்தார்களோ அதுக்குரிய தண்டனையை முறையாக வழங்குவான். அதுவும் இறைவன் வைத்த ஆணையின் வழியில் தான் என்று கூறுகிறார். அவ்வாறு தவறு செய்யாமல் தர்ம வழியிலே இருப்பவங்களுக்கு அறத்தை செய்தோருக்கு நரம்ப செல்வங்களை வழங்கி பெருமைப்படுத்துவார். அதுபோலதான் சுவாமியும் தவறு செய்தவர்களை நரகத்திலையும் புண்ணியம் செய்தவர்களை சொர்க்கத்திலையும் வைத்து உரிய பலன்களை வழங்குவார். அந்த ஆணை இந்த ஆணை எல்லா ஆணையும் ஒன்றுதான் என்று கூறுகிறார். அரசனும் செய்வது ஈசன் அருள்வழி அரும்பாவங்கள் தரையுளோ செய்யில். இந்த பூமியிலே வந்து பெருப்படுத்த பிறகு நம்ம எந்த பாவம் செய்தோமே ஆனால் அரசன் ஈசன் தண்டிப்பது போலதான் அரசனும் தண்டிக்கிறான். தீய தண்டலின் வைத்த தண்டத்து உரை செய்து தீர்ப்பன் பின்பு சொல்வழி நடப்பர் தூயோர். ஒரு தவறு செய்தோமே ஆனால் அரசன் தண்டிக்கும் பொழுது மறுபடியும் இந்த தவறு செய்யக்கூடாது என்று அந்த உயிர்கள் அறவழியிலே நடக்கும். அதனால அவங்க நரகத்துக்கும் போக மாட்டாங்க. நிறையமும் சேரார் இந்த நிறையம் முன்னீர்மை இதாவது சிவபெருமான் வைத்த அந்த அறத்தின் வழியிலே வரக்கூடியது. இப்போ நம்ம நாட்டிலே கூட ஜனநாயகத்தின் வழியில் ஆட்சி நடந்தாலும் தவறு செய்தவர்களை காவல்துறை கைது செய்து நீதிமன்றத்திலே நிறுத்திய வழக்கு நடந்து அவர்களுக்குரிய தண்டனை ஆயுள் தண்டனையோ 5 வருட தண்டனையோ சிலருக்கு தூக்கு தண்டனை விதிக்கப்படுது. இப்ப இந்த தூக்கு தண்டனை விதிப்பதனால நீதிபதி ஒருத்தனுக்கு தூக்கு தண்டனை விதிக்கிறார். நீதிபதிக்கு எதுவும் பாவம் வருமா? அந்த நீதிபதியினுடைய ஆணை அவருக்கு பாவத்து கொடுக்குமா? இல்லை. இது தர்மம், அதை செய்துதான் ஆகணும். ஒருத்தனுக்கு 10 வருஷம் கடுங்காவல் தண்டனை கொடுக்கிறார். அந்த சிறையில போய் இருக்கும்போதுதான் அவன் உணர்வான் இவ்வளவு பெரிய தப்ப செஞ்சதுனாலதான் நம்ம இவ்வளவு கஷ்டப்படுறோம். மனைவி மக்களை எல்லாம் பிரிந்து எந்த சுக துக்கத்திலையும் பங்கேற்க முடியாம இந்த சிறையிலே வாடுகின்றோம். அடுத்து வெளியிலே போனா அந்த தவறு செய்யக்கூடாது. இந்த திருந்துவதற்காக செய்யப்படுவதுதான் இந்த தண்டம் ஆகிய இந்த நரகம். இப்போ உலகில் சட்டமே என்ன சொல்லுது? இப்போ ஒருத்தருக்கு 12 வருஷம் ஆயுள் தண்டனை அவர் செய்த தவறுக்காக சிறையில இருக்காருன்னா அவர் கொஞ்சம் நன்னடத்தையோட இருக்கிறார். ஒரு 5-6 வருடமாக சிறையிலே அந்த அதிகாரிகள் எடுத்து நல்ல பேர் வாங்கிட்டார் என்றால் நன்னடத்தி இருக்கிறார். பெரிய தலைவர்கள் பிறந்தனால அரசாங்கமே மீதி நாள் 12 வருஷம் அனுபவிக்க வேண்டிய தண்டனையை ரத்து செய்து 6-7 வருடங்களே அவரை விடுதலை செய்வது நம்ம பார்க்கிறோம். தலைவருடைய பிறந்தநாள விடுதலை செய்தாங்க. உலகியல் சட்டமே இவ்வளவு கருணையா இருக்கும்போது அருளியல் சட்டம் இவ்வளவு கருணையா இருக்கும். அதான் முன்னமே சொன்னேன், நம்ம செய்யற எல்லா பாவத்துக்கெல்லாம் சுவாமி தண்டனை கொடுக்கறது இல்லை, தாங்க மாட்டோம். ரொம்ப கருணையா கொஞ்சம் தான் கொடுக்குறாரு. நம்ம திருந்திட்டோமே ஆனால் அவர் தண்டனையை குறைச்சிடுவார். நோக்கம் வந்து நம்ம திருந்தணும், அதான் சுவாமி, அதான் அவருடைய கருணை. அதுக்கு தான் இந்த நரகங்களை எல்லாம் வைத்திருக்கிறார். அருளினால் உரைத்த நூலின் வழிவராது அதன்மம் செய்யின் இருளான் நிறைய துன்பத்தீட்டு இரும்பாவம் தீர்ப்பன். செய்த பாவத்தையெல்லாம் நூல் வழியிலே வராது தவறுகள் செய்யின் அந்த தவறுகளுக்கெல்லாம் தவறால் விளைந்த பாவத்தை தீர்க்க ஒன்றும் நரகத்திலே இட்டு துன்பத்தை கொடுத்து தீர்ப்பார். பொருளாம் ஸ்வர்க்கமாதி போகத்தால் புண்ணியம் தீர்ப்பன். செய்த பசு புண்ணியத்தின் பலனாக வரக்கூடிய அந்த போகத்தை ஸ்வர்காதி போனங்களிலே வைத்து அந்த வாழ வைத்து அந்த புண்ணியத்தையும் தீர்ப்பார். அப்ப இதெல்லாமே தீர்க்கக்கூடியது நல்வினை தீவினை எல்லாமே. மருளலாம் அலங்கள் தீர்க்கும் மருந்து இவை வைத்தியநாதன். இதெல்லாம் அவர் எப்படி சொல்றார்? மனமே சிந்தித்தோம் இல்லையா? தரணியோடு தராபதியாக, தரணினா மருத்துவர், வைத்தியநாத சுவாமியாக இருந்து உயிர்களினுடைய நோயினுடைய குறிப்பினை அறிந்து அதுக்கு தகுந்த அளவில் அவர் அந்த உடலையும் கண்ம பலன்களையும் ஊட்டுகின்றார். அடுத்த பாடல அற்புதமான ஒரு செய்தி. மருத்துவன் உரைத்த நூலின் வழிவரின் பிணிகள் வாரா. இப்போ இந்த காலத்தில் நம்ம பார்க்குறோம் அரசாங்கத்தில் சுகாதாரத்துறை செயலாளர்லாம் தினந்தோறும் செய்தி டிவியில் வந்து சொல்கிறாங்க, இந்த இதை பின்பற்றுங்க, சோசியல் டிஸ்டன்சிங், சமூக இடைவெளியை கடைபிடிங்க, கைகளை கழுவுங்க, யாரிடமும் வெளியே தேவையில்லாம் போகாதீர்கள், இப்படியெல்லாம் அறிவுறுத்துறாங்க. இதை பின்பற்றி வந்தோமேயானால் நமக்கு நோய் வராது என்று அறிவுறுத்துகிறாரா? மருத்துவன் உரைத்த நூலின் வழிவரின் பிணிகள் வாரா. மருத்துவத்தில் சொல்லப்பட்ட விதியின்படி நம்ம இருந்தோமேனா நமக்கு நோய் வராது. வருந்திடும் பிணிகள் தப்பின் அந்த விதியை மீறி சென்றமையானால் பிணி வந்தே தீரும். அதுபோல வேத சிவாங்கள் விதித்த அந்த அறத்தின் ஒளியை நின்றமையானால் பிறவிகள் வராது, அதை மீறினுமையானால் பிறவிகள் வரும். தப்பிய வழியும் செய்ய திருத்தினன் மருந்து. அப்படி தப்புனாலும் அதுக்கும் மருந்து வச்சிருக்காரு, அதான் சொர்க்கனாராம். இப்ப அதையும் தாண்டி அரசாங்கத்துடைய விதிகளை எல்லாம் கடைபிடிக்காம நோய் வந்தாலும் மறுபடியும் அவங்களை கொண்டு போய் ஒரு தனி வார்டில் வச்சு அவங்களுக்கு உரிய ட்ரீட்மெண்ட் எல்லாம் கொடுத்து உதவியெல்லாம் செய்து மருத்துவம் செய்து அவர்களை குணப்படுத்துறாங்க. அதாங்க தப்பிய வழியும் செய்ய திருத்தினன் மருந்து. அப்ப வேத சுபாங்க வழியில் இல்லாம தவறு செய்தால் அதுக்கான பலன்களை கொடுத்து திருத்தி செய்யாது உரும்பிணி சென்றும் தீர்ப்பன் அப்படின்னு தீர்ப்பார். உரைத்த நூல் சிவனும் இன்னே உருங்கண்மம் ஒட்டி தீர்ப்பன் சிவபெருமானும் இது போலதான் நல்வினை திவினை பயன்களை ஒட்டி தீர்ப்பார் என்று கூறுகிறார். மண்ணுள்ளே சில வியாதி மருத்துவன் அறுத்தியோடும் தின்னமாய் அறுத்து கீறி தீர்த்திடும். சில நோயெல்லாம் கண்ணியை கட்டி பாலும் கலந்துடன் கொடுத்து தீர்ப்பன் அண்ணலும் இன்பதுன்பம் அறுத்தியே வினை தீர்ப்பன். இப்போ நோய்க்கு தகுந்த மாதிரிதான் மருந்து கொடுக்க முடியும், அதுபோல் செய்த புண்ணிய பாவத்துக்கு தகுந்த மாதிரி தான் பிறவியும் அமையும். இப்போ முன்னமே சொன்னது சிந்தித்தது போல கொஞ்சம் காய்ச்சல் போல இருக்கு, மருத்துவர்கிட்ட போகிறோம், சாதாரண காய்ச்சல் தான், இந்த குரோசின் மாத்திரையை சாப்பிடுங்க, குளிர்ந்த நீர் எதுவும் குடிக்காதீங்க சொல்லி அவர் அறிவுறுத்துவார். அது ஒரு நாளில் சரியாயிடும். இப்போ அடுத்து போகிறோம், வயிற்று வலி தாங்க முடியல, அதை பார்க்கும்போது இது ஸ்கேன்லாம் பண்ணி பார்த்து உங்கள் கிட்னியில் ஃபெயிலியர் ஆகிடுச்சு, இப்போ கிட்னியே மாற்றி ஆகும். டாக்டர் போகிறார், அவருக்கு பிளட் கேன்சர் இதெல்லாம் பார்க்கணும். இந்த சிலருக்கு மூளை பிரெயின் டியூமர்லாம் வருது, மூளைக்கு மூளையிலே கேன்சர் வருது. இந்த மாதிரி எத்தனை கொடுமையான வியாதிகள் வருது, எத்தனை அந்தந்த வியாதிகளுக்கு தகுந்த மாதிரி அறுவை சிகிச்சை இதெல்லாம் வச்சுருக்கிறாங்க. சாதாரணமாக காய்ச்சலுக்கு போகிறவனுக்கு ஒரு மருந்து கொடுத்து அனுப்பிடுறாங்க, சிலருக்கு அறுவை சிகிச்சை செய்யப்படுது, சிலருக்கு 12 நாள் பத்தியம் கொடுக்கப்படுகிறது. அந்தந்த நோய்க்கு தகுந்த மாதிரி மருந்து மருத்துவர் சொல்கிறார். அதுபோல் சுவாமியும் அந்த மாதிரி தான் கொடுப்பார். இங்கே ஓமையாக சொல்லும்போது சிலருக்கு பால் கொடுத்து பாலும் தேனும் சாப்பிடுங்க சரியாயிரும், தேன் சிலருக்கு உடம்பு சரியில்லைன்னு போனால் தேன் சாப்பிடுங்க சரியாயிரும், சிலர் கஷாயத்துக்கு சாப்பிடுங்க அப்படின்பா, கசப்பான மருந்தாக தான் இருக்கா சாப்பிட்டு தான் ஆகணும், அப்போ தான் நோய் சரியாகும். அதுபோல சுவாமியும் அப்படி தான் நமக்கு பிறவியை கொடுக்குறார். இப்போ பில்கேட்ஸுக்கு மகனாக பிறக்கிறதுக்கும் தெருவில் உள்ள ஒரு அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு உணவு இல்லாத ஒருத்தருக்கு ஒரு ஒரு பெற்றோருக்கு மகனாக பிறக்கிறதுக்கும் நல்வினை தீவினை தான் காரணம். இந்த பிரிவிலே பார்க்குறோம், அடுத்தவனுடைய சொத்துக்கு ஆசைப்பட்டு அடுத்தனுடைய உடைமைகளை பறிக்கிறாங்க இல்லையா, தவறான நிலையை சென்று அடுத்தனுடைய உடைமைகளை பறித்து அபகரித்து வாழும்போது அதுக்கான பிரிவு தான் அவங்களுக்கு கிடைக்கும். இப்போ கோயில் வாசலில் உங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிறேன், எல்லாரும் கோயில் போகிறீங்க, கோயில் வாசலில் யாரும் வந்திருப்பாங்க அடியார்கள் யாராவது சொல்லுங்க பார்ப்போம், கோயில் வாசலில் யார் உட்காந்துருப்பாங்க? நீங்கள் கோயிலுக்கு போனால் யாரை பார்ப்பீங்க கோயில் வாசலில்? மறக்காமல் நீங்கள் கோயில் விட்டு போகும்போது உங்கள்ட கெஞ்சுவாங்க, ஐயா கொடுங்க ஐயா, ஏதாவது போடுங்க ஐயா, ஏதாவது போடுங்க ஐயா அப்படின்னு கேட்பார்களா? யார் அவங்க எப்படி உட்காந்துருக்காங்க? அந்த கோயில் சொத்தை சூறையாடினவங்க. இப்போ இந்த ஒரு கோயிலுக்காக ஒருத்தர் 100 ஏக்கர் நிலத்தை எழுதி வைக்கிறார், திருவாரூர் புற்றிடகொண்ட பெருமானுடைய கோயில் நிபந்தங்களுக்காக என்னுடைய 100 ஏக்கர் நிலத்தை நான் எழுதி வைக்கிறேன், மகன் தன்னுடைய மகன் புத்திரர் புத்திரி கொடுக்காம சொந்தங்கள் இரத்த பந்தங்கள் அனுபவிக்காம பதிபுண்ணியமாக கொடுக்குறார் அவர். சிவபெருமானுடைய சிவாலயத்துக்காக ஆலய நிபந்தங்களுக்காகவும் சிவாச்சாரியர்களுக்காகவும் கோயில் சிப்பந்திகளுக்காகவும் நிலம் பயன்படுத்தப்படணும், அவருடைய உற்சவங்களுக்கு பயன்படுத்தப்படணும், நிலத்திலேருந்து வர வருமானம், அந்த நிலத்தை பட்டா போட்டு ஊத்துட்டார்னு வச்சுக்கோங்க ஒருத்தர். அப்போ அந்த கோயிலை நிர்வகிக்கக்கூடிய அதிகாரி அவரோட அடுத்த பிறவி எப்படி இருக்கும்? அப்படித்தான் இருக்கும். எந்த கோயில் சொத்தை எடுத்தாரோ அந்த கோயிலுக்கு இருக்கிற பக்தன்கிட்ட பிச்சை எடுத்து தான் ஆகணும். அது எத்தனை பிறவி பிச்சை எடுக்கிறது இறைவன் தான் முடிவு செய்வாரோ. மகாபாவம், நான் சொன்னது போல சிவ அபச்சாரத்தை அனுபவித்து கழிக்கக்கூடிய அனுபவித்துக் கொண்டே இருக்கணும். ஒரு நொடியிலே தீர்ந்துறாரு சிவபச்சார். அதுபோல அண்ணலும் இன்பதுன்பம் அறுத்தியே வினையறுப்பன். அந்தந்த பாவ நல்வினைத்தீவங்களுக்கு ஏற்ப உயிர்களுக்கு இன்பதுன்பங்களை கொடுப்பார். நமக்கு 3 வேளை சாப்பாடு கொடுத்த இறைவன் தான் சிலருக்கு சாப்பாட்டுக்காக இயங்க வைக்கிறார். அதெல்லாம் நுட்பமாக உணரணும். சுவாமி கருணையே வலிவானவர். நம்ம என்னமே சொன்னது போல நம்மகிட்ட உள்ள கருணையை நூறாயிரம் கோடான கோடி முறை, கோடி ஆயிரம் கோடி முறை பிரித்து, அதை ஒரு ஆயிரம் கோடியாக பிரித்து, அதை ஒரு ஆயிரம் கோடி பிரித்து, கடைசியில் அந்த ஒரு பகுதி எடுத்தா சுவாமியோட கருணையை எடுத்து நம்ம கருணையோட வச்சு பார்த்தாலும் ஏணி கூட மலைக்கு மடுப்பு வச்ச மாதிரி தான். அவ்வளோ கருணை வடிவானவர், அவ்வளோ கருணை வடிவானவர். நமக்கு சாப்பாடு கொடுத்து யாருக்கோ கொடுக்காம இருக்கா அப்படின்னா அங்கே ஒரு காரணம் இருக்கு.